திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகுருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். இப்படி படிமுறையாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் இந்த போற்றி பகருடையிலேயே உணர்த்தி காட்டுகிறார். இந்த நூலானது எந்த முறையிலே எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சிந்திக்கின்றன்னா, இனி அந்த நூல் எவ்வளவு நல்ல செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை உணர்த்துகிறது என்பதை அந்த போற்றி பகருடையினுடைய நூலை வைத்து நாம் சிந்திப்போம். முதன் முதலாக 1 முதல் 4 கன்னிகள் வரை சிவபுரானது சுரூப லட்சணத்தையும் தடத்த லட்சணத்தையும் உணர்த்துகிறார். அதாவது அவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியாக இருக்கிறான். வேதங்களாலும் உணரப்படாத உயரத்தே இருக்கின்றான். ஆன்மாக்களால் எளிதிலே அங்கே அடைய முடியாத தன்மையிலே பெருநிலையிலே இருக்கின்றான். அப்பொழுது ஆன்மாக்கள் மீது கருணை கொண்டு இந்த ஆன்மாக்களை கடைதேற்றுவதற்காக சொரூப நிலையிலே இருந்து அங்கே அருவம் அரு உருவம் உருவம் என சொல்லக்கூடிய அந்த தடத்த நிலைக்கு உயிரில் பொருட்டு வருகின்றான். இதை முதலில் சொல்லி காட்டுகிறார். பூமண்ணு நான்முகத்தோன் புத்தேழி ஆங்கவர்கோன் மா மண்ணு சோதி மறிமார்பனா மண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்து உடன் நாத நாதாந்த நடு வேதம் போலத்தாலாம் அழகும் தேட அளவிதந்த அப்பாலை சேம ஒளியே வருந்து ஏதும் வகை மா மணி சூழ் மண்டுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க நின்ற நிறுத்த நிலை ஓற்றி. இப்பொழுது இதற்கு ஒரு பொழிப்புரை போல பார்ப்போம். பூ மண்ணு நான் முகத்தோன் தாமரை பூவில் இருக்கின்ற 4 முகங்களை உடைய பிரமன். பூ சைவத்தின் கண்ணே மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவத்தை குறிக்கும். புராணம் என்று பொதுவாக சொன்னால் பெரிய புராணத்தை குறிக்கும். இதே போல பூ என பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே. எனவே பூ மண்ணு நான் முகத்தோன் தாமரை பூவில் இருக்கின்ற 4 முகங்களை உடைய பிரமனும் புத்தேழி தேவர்களும் ஆங்கவர்கோன் அத்தேவர்களுக்கும் அரசனாகிய இந்திரனும் மா மண்ணு சோதிமணி மார்பன் லெக்கும தேவியை மார்பிலே பொருத்தி இருக்கின்ற ஒளிபொருந்திய கௌத்தமணி அணிந்த மார்பனை உடைய விஷ்ணுமூர்த்தி. விஷ்ணுமூர்த்தி யார் என்று சொல்லி காட்டுகிறார்? லெக்கும தேவியை உடையவராக இருக்கிறார். அவர் மார்பிலே கௌத்துவமணியை அணிந்திருக்கின்றார். இந்த கௌத்துவமணி என்பது என்ன? அது இறைவனது கருணை பிரவாகத்தை காட்டுகிறது. விஷ்ணுவினது மார்பிலே ஒரு கௌத்த மணி உண்டிருக்கிறது. அந்த மணியை அணிந்தவர்களுக்கு வெற்றியும் கீர்த்தியும் வந்து கொண்டே இருக்கும், சேர்ந்து கொண்டே இருக்குமா? அந்த கௌத்துவமணி என்பது எப்படி விஷ்ணுவுக்கு வந்தது, யார் கொடுத்தது என்றால், அதற்கு ஒரு செய்தி இருக்கின்றது. தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து அமிர்தத்தை நினைந்து பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி பார்க்கடலை கடைகின்ற பொழுது முதலில் ஆலகால விடம் தோன்றியது. அப்படி ஆலகால விடம் தோன்றியதற்கு பின்பாக அந்த ஆலகால விடத்திற்கு அஞ்சி தேவர்கள் சிவனிடம் சென்று சரணடைந்தார்கள். உடனே நம்முடைய பெருமான் தன்னிடம் சரணடைந்ததற்காக அந்த ஆலகால விடத்தை தானே உண்டு தேவர்களுக்கு அங்கே உயிர் கூடும்படியாக உயிர் பிச்சை கொடுத்தார். வெந்தான் பாதி பரிசென்னி கொண்டானே கோலக்கா கோயில் கண்டானே பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சினை உலகம் உய்யவே. ஆகையினாலே அனைவரையும் காப்பதற்காக நஞ்சினை உண்டு விட்டார். பின்பு கருணை கொண்ட நம்முடைய பெருமான், தேவர்களே நீங்கள் அமிர்தத்தை விரும்பி நீங்கள் செயல்பட்டீர்கள், உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவோம், இப்பொழுது மீண்டும் பார்க்கடலை கடையுங்கள், உங்கள் எண்ணம் நிறைவேறும். இறைவனது அருளானையை கொண்டு மீளவும் தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து பார்க்கடலை கடைகிறார்கள். அப்படி பார்க்கடலை கடைகின்ற பொழுது பன்னிரண்டு பரிசு பொருட்கள் முதலில் தோன்றியது, அதற்கு பின்புதான் அமிர்தம் தோன்றியது. பன்னிரண்டு பரிசு பொருட்கள் எவை என்றால், காமதேனு உஜ்ஜேஸ்வரவசம் என்று சொல்லக்கூடிய குதிரை, ஐராவதம் பஞ்ச தருக்கள், இந்த கௌஸ்துபமணி, மூதேவி 60 கோடி தேவமாதர்கள், மதுவாகிய சுரா, சந்திரன், மகாலட்சுமி, ஸ்ரீமந்தகமணி, தன்வந்திரி, இப்படி 12 தோன்றியது. இதிலே காமதேனு அது தேவலோகத்திலே தங்கி நல்ல கற்புடைய மனைவியை பெற்றிருக்கின்ற முனிபுங்கர் ஆசிரமத்திற்கு அது செல்லும். உஜ்ஜய சிரவஸ் என்ற குதிரை பறக்கும், ஒற்றை கொம்பை உடையது, வலிய சிறகு. ஐராவதம் 4 கொம்பு உள்ள யானை, இதை இந்திரன் தனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டான். பஞ்ச தருக்கள் 5 மரங்கள், அரிசந்தனம், கற்பகம், சந்தனம், பாரிஜாதம், மந்தாரம் என சொல்லக்கூடியதை தேவர்கள் விரும்பி கேட்க அது வானுலகத்தே தங்கிவிட்டது. கௌசுவம் என சொல்லக்கூடிய இந்த மணியை திருமகள் கேட்டு பெற்றுக்கொண்டார். இதில் கண்ணை பறிக்கின்ற அழகான ஒளி வீசும், அணிந்தவர்களுக்கு அளவற்ற ஆற்றலையும் வெற்றியையும் புகழையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதை திருமாலானவர் கேட்டு பெற்றுக்கொண்டார். இந்த மணியைத்தான் இங்கே நம்முடைய உமா விசுவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். அடுத்து மூதேவி என சொல்லக்கூடிய, மூதேவி என்றால் முன்னே பிறந்தவள், ஏன்னா பின்னே வந்து நம்முடைய மகாலட்சுமி பிறக்கிறார். இந்த மகாலட்சுமிக்கு முன்னே பிறந்த காரணத்தினாலே மூத்த தேவி. இவள் அழகு குறைந்தவள், கழுதை வாகனமாக உடையவள், காகம் குடைபிடிக்க உள்ளவள். இவள் தூக்கம் சோம்பல் தருபவள். இவர்களை யாரும் ஏற்க மறுத்து விட்டனர். அப்பொழுது பெருமானானவர் இந்த மூதேவியை பூவுலகத்திற்கு அனுப்பி வைத்தார். நம்ம உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அனுப்பி வைத்திருக்கின்ற பொழுது நான் எங்கே சென்று தங்குவதுன்னு மூதேவி கேட்கிறார். அப்பொழுது ஒரு பட்டியல் உண்டு. இப்பொழுது அந்த பட்டியல் நீண்டு கொண்டிருக்கும். மாலை நேரங்களில் கருக்களில் விளக்க வைக்காத வீடுகளிலும், அன்னத்தில் மயில் கடக்கின்ற அந்த இல்லத்திலும், இல்லத்தின் முன்னே கருக்களிலே நடையிலே நின்று கொண்டு அங்கே தலையை வாரிக்கொண்டிருக்கின்ற பெண்கள் இல்லத்தினுள்ளும், அம்மி மேல் பெண்கள் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற அந்த இல்லத்தினுள்ளும் இப்படி ஒரு பட்டியல் வரும். அந்த வீட்டுக்கெல்லாம் நீ போ என்று மூதேவி அனுப்பியதாக ஒரு பட்டியல் அங்கே சொல்லப்படும். எனவே மூதேவி அடுத்து 60 கோடி தேவமாதர்கள், பேரழகு பொருந்த இந்த தேவமாதர்களை தேவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து மதுவாகிய சுரா, இதுக்கு சுரா தேவி அதிதேவதை, அசுரர்கள் இதை ஏற்றுக்கொண்டனர். அடுத்து சந்திரன், அமுத சுவையுடன் விடம் நீக்கக்கூடிய ஒரு மருந்து. அதற்கு பின் மகாலட்சுமி தோன்ற அந்த மகாலட்சுமி அப்படியே திருமார் பெற்றுக்கொண்டார். ஸ்ரீமந்தகமணி, 100 கோடி சூரிய பிரகாசம் கொண்டிருக்கின்ற இந்த மந்தகமணி, இதற்கு தினமணி என்ற பெயர். இது இந்த மணி இருப்பவர்களுக்கு வெற்றியும் ஆற்றலும் புகழும் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து தன்வந்திரி தேவ மருத்துவர், அவரிடம் இருந்த கலசத்தில் இருந்து விழுந்தவர்கள் தான் தேவமாதர்கள் தோன்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த 12 பரிசு பொருள்களில் ஒன்றுதான் கௌத்துவமணி என்று சொல்லக்கூடியது. இந்த கௌத்துவமணி அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகின்றனர். மாமண்ணு சோதி மணி மார்பன், இப்ப இறைவன் யாருக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அப்படி பட்டியல போடுறார். மாமண்ணு சோதி மணி மார்பன், நா மண்ணு வேதம், நாக்கிலே விளங்குகின்ற 4 வேதம். ஏன் நா மண்ணு வேதம் என்றால், வேதம் என்பது எழுதா கிளவி. முன்னே இருந்து ஒருவர் ஓத, பின்னே அதை அவர்கள் வாங்கி ஓதுவார்கள். இது எழுதா கிளவி ஆகையினாலே, இது எப்பொழுதுமே ஓதிக்கொண்டே இருக்கின்ற நியமத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இதை நா மண்ணு வேதம் என்று குறிப்பிடுகிறார். இதுவும் சிவன் தந்தவே வேதாந்தம், அவ்வேதங்களின் முடிவாகிய உபனிஷத்துக்கள். யார் இதையெல்லாம் சிவனது பெருமையை சொல்றார். இவைகளெல்லாம் அறிய முடியாதது. பிரம்மனால் அறிய முடியவில்லை, விஷ்ணுவால் அறிய முடியவில்லை, வேதங்களால் அறிய முடியவில்லை, உபனிஷத்துக்களால் அறிய முடியவில்லை. உபனிஷத்து என்றால் என்ன என்றால், வேதங்களின் முடிவு அல்லது வேத சிரஸ் என்று சொல்லப்படுகிறது. இது இறைவனை துதிக்கு வேதத்தினுடைய பாகம் என்று சொல்லி காட்டுவார்கள். உப நிஷத் என்றால், உப என்றால் சமீபம், நிஷத் என்றால் கேட்க வேண்டியது, சமீபத்தில் இருந்து கேட்க வேண்டியது, குருமுகமாக இருந்து கேட்க வேண்டியது உபனிஷத். இந்த உபனிஷத் என்பது உப என்பதிலே அருகிலே இருந்து சொல்லி கேட்க வேண்டியது என்று பொருள். அதனாலதான் ஆசிரியர்களுக்கு பழைய காலத்தில் உபாத்தியாயர், உப என்றால் சமீபத்தில் வைத்து, அத்தியாயம் செய்பவர், திரும்ப திரும்ப பாராயணம் செய்யும்படியாக செய்வர் உபாத்தியாயர் என்று பெயர் வந்தது. எனவே இங்கு உபனிஷத் அருகிலே இருந்து கேட்க வேண்டியது உபனிஷத். இந்த உபனிஷத் 1180 உபனிஷத்துகள் இருக்கிறது. இதிலே 108 உபனிஷத்துக்கள் பிரதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 108 உபனிஷத்துக்களும் சைவ நூல்களிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. 7 உபனிஷத்திலே திருநீற்றின் பெருமை தனியாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த உபனிஷத்தினுடைய சாரம்தான் திருமுறைகளிலே நிறைய இடங்களிலே வருகிறது. ஆகையினாலே இந்த காலபாச குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய எப்படி வந்தது என்று சொன்னால், கடோபனிஷத்தினுடைய ஒரு சாயல் என்று சொல்வார்கள். இந்த கடோபனிஷத் என்பது என்ன என உபனிஷத்து அதனாலும் அறிய முடியவில்லை என்கின்ற பொழுது உபனிஷத்தை பற்றியும் லேசாக நாம் தெரிந்து கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் கடோபனிஷத் என்றால், ஒரு ஊரிலே வாஜசிரஷ் என்று சொல்லக்கூடிய அந்தனர் இருந்தார். அவருக்கு நசிகேதன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதல்வர் இருந்தார். இந்த வாஜசிரஸ் தான் யாகம் செய்யுகின்ற பொழுது தனக்கு உதவாத பொருள்களை மட்டும் தானம் கொடுத்தார். இதை கண்டுகொண்டிருந்த மகனாகிய நசிகேதன், தந்தையே உதவாத பொருள்களை நீங்கள் தானம் செய்கின்றீர்களே என்று சொல்லி காட்டியுமே தந்தை அந்த செயலை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் மகன் நசிகேதன், தந்தையே எல்லா பொருளையும் தானம் கொடுக்கின்ற நீங்கள் என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள்? உடனே தந்தையாகிய வாஜசிரஸ், உன்னை எவனுக்கு தானம் கொடுத்து விட்டேன்? உடனே நசிகேதனானவன் உலகிலே இருந்து புறப்பட்டு யமலோகத்திற்கு சென்றான். யமலோகத்திற்கு சென்று கொண்ட பொழுது வாயல் காவலர்கள் அவரை மறித்து, நீ அனுமதி இல்லாமல் வந்திருக்கின்றாய், யமதர்மன் இப்போது இங்கு இல்லை என்று வாயிலே காவல் வைத்து விட்டார்கள், அங்கே தடுத்து நிறுத்தி விட்டார்கள். நம்முடைய நசிகேதனாகிய சிறுவர் 3 நாட்கள் அங்கேயே வாயில் காவலிலேயே வாயிலேயே காத்து கிடந்தார். 3 நாட்கள் கழிந்து யமதர்மன் வருகின்ற பொழுது ஒரு பாலகன் தனக்காக காத்திருப்பதை அறிந்து, இப்படி நடந்து விட்டதை என அறிந்து அந்த பாலகனை அழைத்து தம் பக்கத்திலே அறிந்து, எதற்காக வந்தாய்? உடனே, தந்தை என்னை உமக்கு தத்தம் செய்து விட்டார், ஆகையினாலே நான் உனக்கு வந்து உன் பொருளாக வந்து சேர்ந்து விட்டேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ வருதல் கூறால் நீ வருவதற்கு உரிய உனக்கு விதி உன்னிடம் இல்லை என்றான். இல்லை, என்னை உனக்கு தத்தம் செய்துவிட்ட காரணத்தினாலே நான் திரும்ப போவதில்லை என்று அவன் கூறினான். உடனே அவருடைய நிலையை அகமழிந்து, 3 நாட்கள் உன்னை நான் காக்க வைத்து விட்டேன், அந்த 3 நாட்கள் காக்க வைத்ததற்காக நீ 3 வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் அப்படிம்பார். உடனே ஒரு 3 வரத்தை கேட்கிறார். அந்த 3 வரங்களிலே ஒன்று, அதாவது என்ன வரம் கேட்கிறார்னா, நான் கேட்கிற 3 கேள்விக்கு நீ பதிலை சொன்னாலே அதுதான் எனக்கு பெரிய வரப்பிரசாதம். அப்படி 3 கேள்விகளை கேட்கிறார். அதுல 3வது கேள்விதான், மரணத்திற்கு பின்பு அந்த உயிரின் நிலை என்ன? இந்த மரணத்திற்கு பின்பு உயிரின் நிலை என்ன என சொல்லுகின்ற பொழுது அதை யமதர்மன் சொல்ல மறுக்கிறார். அப்பொழுதுதான் நசிகேதனாகிய சிறுவன், நீ சத்தியம் செய்து கொடுத்தபடி, வாக்கு கொடுத்தபடி உபதேசம் செய் என சொல்ல, ஒரு உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு என்னெல்லாம் நிகழ்கிறது என்பதை அப்படியே அழகான ஒரு உபதேசத்தை செய்தார். அந்த உபதேசத்தை பெற்ற நம்முடைய நசிகேதன் இந்த பூரகத்திற்கு யமதர்மனுடைய அனுமதியோடு வந்து கடர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருக்கு உபதேசம் செய்கிறார். அந்த கடர் என்கின்ற அந்த முனிவரானவர் நசிகேதன் தனக்கு செய்த உபதேசத்தை அப்படியே ஒரு வேதச்சாரமாக வைத்து ஒரு நூலை செய்தார். அதுதான் கடோ உபனிஷத். இதுதான் இந்த ஆன்மாக்களானது தீவினை செய்கின்ற பொழுது எப்படி யமன்வயப்பட்டு துன்பம் அடைகிறது, இந்த ஆன்மா நல்வினை செய்து சிவன் அடிமைகளாகிவிட்டால் எப்படி உபச்சாரம் செய்து பெருமைப்படுத்தப்படுகிறார் என்ற விவரமெல்லாம் அதிலே அங்கே அழகாக சொல்லி காட்டப்படும். ஆக அந்த வேற அந்தம் என சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்தங்களும் என்ன செய்யவில்லை, இறைவனை அறிய முடியவில்லை. அதைத்தான் நாமன்னு வேதம், வேதாந்தம், விளக்கம் செய் விந்து உடன் நாதம் நாதாந்தம் அறிவை விளக்கம் செய்கின்ற விந்து தத்துவமும் நாட தத்துவமும் அந்த நாட தத்துவத்தின் முடிவாகிய குடிலை அதாவது சுத்தமாயையும் தம் நடுவே போதத்தால் ஆம் அளவு தேட இவைகளெல்லாம் தன்னுடைய அறிவினால் இயன்ற மற்றும் சிவத்தை காண்பதற்கு முயல அளவு இறந்த அப்பாலை இவைகளையெல்லாம் கடந்து அந்த பசுஞானங்கள் எல்லாவற்றையும் கடந்து அப்பால் சேம ஒளி பேரின்ப ஒளியாகிய சிவபெருமான் இவைகளையெல்லாம் கடந்து அவன் எப்படி இருக்கின்றான் சேம ஒளியாக அவன் இருக்கின்றான். ஆக இறைவன் சொரூப நிலை எந்த ஒரு ஆன்மாவினாலும் தன்னுடைய ஆன்ம போதத்தாலோ அல்லது பசு ஞானத்தாலோ அறிய முடியாத ஒரு பேரின்ப ஒளியாக சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற அந்த பெருமான் இந்த உயிர்களை நோக்குகின்றார். இந்த உயிர்களை எல்லாம் பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு சுழலிலே அகப்பட்டு துன்புறுகிறது. மேல் வீட்டு காரணக்கும் கீழ் வீட்டு காரணக்கும் அங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு யாரால் முடிகிறது? ஒரு நீதிபதியால் முடிகிறது. இதே போல இந்த ஆன்மாவிடத்தே பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற வழக்கினை தீர்த்து வைக்க நீதிபதி போல நம்முடைய பெருமான் அங்கே தொழிற்படுறார். அதான் அடுத்த வரியில் சொன்னால் பிறவி வழக்கு அறுக்க ஆன்மாக்களது பிறவி தொடர்பை அறுத்தெறியும் பொருட்டு ஆன்மாக்களது அந்த பிறவி பிறவி தொடர்பை அறுத்து எரியும் பொருட்டு மாமணிசூல் மன்றுள் எவரும் தேரும் வகை. அதாவது மாமணிசூல் ரத்தினங்கள் சூழ்ந்திருக்கின்ற திருச்சிற்றம்பலம் என்னும் சிதம்பரத்துள் எவரும் தேரும் வகை தன்னை எல்லா ஆன்மாக்களும் தெளிந்து தரிசிக்குமாறு நிறைந்து நின்ற நிறுத்த நிலை போற்றி உருவ திருமேனி தாங்கி எங்கும் எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஆண்டவர் ஆனந்த தாண்டவ நிலையை அடியேனை காத்தருவதாக. ஆக எவரும் தேரும் வகை நிறைந்து நின்ற நிறுத்த நிலை போற்றி. எனவே இறைவனானவன் உயிர்கள் பொருட்டு சொரூப நிலையிலே இருந்து தடத்து நிலைக்கு வந்து உபகாரம் செய்கிறான். அந்த உபகாரம் செய்கின்ற அந்த பெருமான் அந்த அந்த ஆனந்த தாண்டவ நிலை என்னை காப்பதாக என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த கண்ணியிலே பிரம்மன் தேவர் இந்திரன் விஷ்ணு வேதங்கள் உபனிஷத்துகள் எதுவுமே காண முடியாதபடி கடந்து நிற்கின்ற பெருமான் ஆன்மாக்களது சனன மரண துக்கத்தை நீக்குவதற்காக சிதம்பரம் என்கின்ற தலத்திலே திருமேனி தாங்கி சபையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த ஆனந்த தாண்டவ நிலை ஆனந்த தாண்டவ நிலை என சொல்லுகின்ற பொழுது நிறுத்து நிலை என்பதை ஆனந்த தாண்டவ நிலை என்று சொல்லி காட்டுகிறார். அதாவது அவரது ஆனந்த தாண்டவ நிலை உயிர்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. இதை சுந்தரக்கூத்து என்று நம்முடைய நூல்கள் குறிப்பிடுகிறது. இந்த சுந்தரக்கூத்தை தான் நம்முடைய அப்பர்பெருமான் சந்தித்திருக்கின்றார். என் தோல் வீசி நின்றாடும் பிரானை கண்டாள் காண்மீன்களோ என்று சொல்லி காட்டுவார். இதே போன்று என் தோல் வீசி நின்று என்று என் தோல் முக்கன் எம்மானே என்று மணிமாசகரும் குறிப்பிடுகிறார். இது உயிர்களுக்கு உணர்த்துகின்ற சுந்தரக்கூத்து. இறைவனுக்கு நான்கு திருக்கைகள் தான் என்று நூல்களிலே படிக்கின்றோம். மான்மடு அபயகர வரலகரம் இருக்கின்றது. ஆனால் இங்கு என் தோல் என்று சொல்லப்படுகிறது. இந்த என் தோளை காட்டி ஆன்மாவுக்கு முதலில் தன்னை உறுத்துகிறார். இது திருமந்திரத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இறைவனானவன் இந்த ஆனந்த சொல்லக்கூடிய இந்த சுந்தர கூத்திலே எட்டு கைகளோடு காட்சி தருகிறார். இந்த எட்டு கைகளும் எதை உணர்த்துகிறது, எதை தாங்கி இருக்கிறார் என்றால் எட்டு கைகளிலும் நெருப்பு அகல் உடுக்கை அக்கமாலை பாசம் அங்குசம் முத்தரை சூடம் பிரமகபாலம் நீலமயிர் இவைகளையெல்லாம் தன்னுடைய கைகளிலே தாங்கிக் கொண்டு எட்டு கைகளோடு காட்சி தருகிறார். இந்த கைகளிலே தாங்கி இருக்கின்ற இது ஆன்மாக்களுக்கு எதை உணர்த்துகிறது? நெருப்பு அகல் சங்காரகர்த்தா நானே, நீ பிறப்பு இறப்புக்கு உட்பட்டிருக்கின்றாய், உன்னிடம் ஆணவ மலம் இருக்கின்றது, அதை வலி கெடுப்பதற்கு நீ ஐந்தொழியில் அமிழ்த்தப்பட்டிருக்கின்றாய் என்ற உண்மையை உணர்த்துவதற்கு நெருப்பாகல் சங்கார அடையாளம். உடுக்கை படைப்பு, அகமாலை யோக நிலையிலே தன்னை கூடும்படி, அதான் மன ஒருமைப்பட்டு யோக நிலையிலே என்னை வந்து அடை. பாசம் அங்குஷம், ஆணவ மலத்தை ஒடுக்குதல், அதற்குள்ள உபாயத்தை தேடு. முத்தலை சூலம், ஆரணி ஜனனி ரோதனித்திரி மூலமாக மும்மூர்த்திகளையும் நான் அதிர்ஷ்டித்து செலுத்துகின்றேன். பிரமகபாலம், ஊழிக்காலம் அழிந்த பின்பும் கூட, ஊழிக்காலம் அழிந்த பின்பு கூட அழிவின் தன்மையை உலகோர்க்கு காட்டுவதற்காக நான் அந்த பிரமன் அது கபாலத்தை நான் தாங்கி இருக்கின்றேன், அவனையும் நொடிக்கின்றேன். நீல மலர், இந்த நீல மலர் என சொல்லக்கூடியது ஞானத்தையும் உலக போகத்தையும் குறிக்கிறது. எனவே நான் இம்மைக்கு வேண்டிய பலனையும் தருவோம், மறுமைக்கு உரிய பலனையும் தருவோம் என்பதற்காக அந்த நீல மலரை கையிலேயே தாங்கி ஞானத்தையும் போகத்தையும், போகமும் திரும்பும் புணர்பவன் யானே என்று காட்டுவதற்காக அவர் அந்த ஆனந்த நடனத்தை சுந்தர கூத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே அதைத்தான் இந்த அந்த திருக்கூத்தினை காட்டுகின்ற அந்த பெருமானது திருவடியை நான் வணங்குகின்றேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இப்படி இறைவனானவன் உயிர்களுடைய மனநீக்கம் அங்கே நிகழ்வதற்காக தான் ஐந்தொழிலை இயற்றுகின்றான். இந்த ஐந்தொழில் எப்பொழுது நிகழ்கிறது? இன்று நேற்று நிகழ்வது அல்ல, தொன்று தொட்டே நிகழ்கிறது. இறைவன் நித்தியம், உயிர்களும் நித்தியம். நித்தியமாகிய இந்த உயிரானது எல்லா உயிர்களும் அங்கே வீடு வேறு பெறுகின்ற வரை அவன் நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த நாலாவது கன்னி முதல் ஆறாவது கன்னி வரை இறைவன் உயிர்கள் பொருட்டு செய்கின்ற அந்த ஐந்தொழில் அனாதி பண்டு தொற்றே நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்கும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். குன்றாத பல்வியவர் வெவ்வேறு படைத்து படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும் தொல்லையிலும் அந்தம் அடி நடுவென்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழிபோற்றி. அழகாக சொல்லி காட்டுகிறார். குன்றாத பல்வுயிர், இதுவரை முத்தியடைந்த ஆன்மாக்கள் பலவாயினும் குன்றாத பல்வுயிர், எண்ணிக்கையில் குறைவுபடாமல் பல்வேறு தன்மைகளை உடைய ஆன்மாக்கள். அதாவது நம்முடைய சைவத்திலே என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால், எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு வரையறை செய்தது. ஆனால் அளவு வரையறை என்று செய்யப்படாத ஒன்று உயிர்களினுடைய எண்ணிக்கை. இந்த உயிர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு என்று எந்த நூலும் அறுதியிட்டு சொல்லவில்லை. அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய நூல்களிலே இதுவரை இறைவனது ஐந்தொழிலினால் திருவடிப்பெயர் பெற்ற உயிர்கள் எண்ணிறந்தன, இன்னும் அடைய வேண்டிய உயிர்களும் எண்ணிறந்து இருக்கின்றன. அப்படித்தான் சொல்லி முடிக்கும். கற்பங்கள் தோறும் நடம் செய்ய கடல் அடைந்தோர் கணிப்பில. கோயில் புராணத்தில் நம்முடைய உமாவதி சிவாச்சாரியர் சொல்லி காட்டுகிறார், ஒவ்வொரு கற்பகாலத்திலும் உயிர்களை சென்று அடைகி உயிர்கள் சிவத்தை சென்று அடைந்த எண்ணிக்கை கணிப்பில்லை, அதுக்கு அளவிட முடியாது என்று சொல்லி காட்டுகிறார். இதே செய்தியினை உமாவதி சிவாச்சாரியா திருவுட்பயன் என்கின்ற நூலிலே தான்மாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. சிவதினத்தை சென்று அடைந்த உயிர்களும் சிவத்தை சென்று சார இருக்கின்ற உயிர்களும் போலும் உயிர்கள் எண்ணிக்கின்றார். ஆகையினால் இவைகளெல்லாம் நாம் அளவிட முடியாது என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஆகையினால குன்றாத பல்வுயிர், எண்ணிக்கையை குறைவுபடாத பல தன்மைகளை உடைய ஆன்மாக்களை வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும், வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும், வெவ்வேறு படைத்தும் என்பது ஆன்மாக்களினுடைய அந்த வினை வலிமைக்கு ஏற்ப எந்த வினையின் பயனை எப்பொழுது ஊட்டுவது என்பதை கணித்து அதற்கு ஏற்ப ஒரு பிறவியை தனு கரண போன பாவத்தை கொடுப்பார். எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒன்றாவது செய்தவினை, இரண்டாவது செய்தவினை, மூன்றாவது செய்தவினை என்று வரிசைப்படியாக அனுபவிப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, இந்த ஆன்மா இப்பொழுது எந்த வினையின் பயனை அனுபவிப்பதற்கு அது தகுதி பெற்றிருக்கிறது, எந்த வினையின் பயனை அனுபவிப்பதற்கு இது பக்குவப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற பிறவியை கொடுப்பார். ஆகையினால வரிசை கிரமம் என்பது அங்கு இல்லை. அந்த இதன்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார், வெவ்வேறு படைத்தும் நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு 84,000 யோனி வேதத்தில் அந்த உயிர்களை படைத்தும் அவைகளை காத்தும் இழைப்பு ஒழிய அவைகளெல்லாம் பிறப்பு இறப்புகளால் அவைகளுக்கு நேர்ந்த இழைப்பு அந்த களைப்பு நீங்குவதற்கு பொல்லாகி கூடாகி புழுவாகி மரமாய் என்று கூறுகின்ற போது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எனவே இந்த ஆன்மா அந்த இழைத்திருக்கின்ற நேரத்தில் இழைப்போடிய எல்லையிட்டு அதை சங்கார காலமாகிய முடிவில் அவர்களை அப்படியே அங்கே காரண கேவலாவத்தையில் அப்படியே அங்கே ஒடுக்கி வைத்து அதை என்ன செய்கிறார், அடி நடு அந்தம் சிருஷ்டி திதி சங்காரம் என சொல்லக்கூடிய அந்த முத்தொழிலையும் தொல்லை உரும் என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி, இப்படி எல்லா உயிர்களுக்காக அடி நடு அந்தம் படைப்பு காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தொழிலையும் அனாதியிலிருந்து செய்து கொண்டிருக்கின்ற அளவு இறந்து வந்த பெரிய வழி போற்றி கணக்கில்லாமல் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய கருணை முறையினை அடியேனை காத்தருள்வாயாக என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனானவர் அந்த முத்தொழிலை பண்டுதொட்டே செய்கிறார். இறைவனுடைய 8 குணத்தை 6 குணத்திலே அடக்கி சொல்வார்கள், ஷட்குணம் என்று சொல்வார்கள். இதே போல மலம் 5 ஆணவம் கண்மம் மாயை திரோத மாயம் என்று சொல்லக்கூடியது, அதை மும்மரத்திலே அடக்கி காட்டுகிறோம். இதே போல படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பதை இதை மறைத்தலை காத்தல் தொழிலும் அழித்தலை அருளல் தொழிலும் ஒடுக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழிலே சொல்வது உண்டு. ஆகினால் 5 தான் அதை முத்தொழிலே அடக்கி சொல்கிறார். அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறார், பண்டுதொட்டே செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, அதாவது இறைவனது 5 நாம் இப்போது இருக்கின்ற இந்த சகல நிலைக்கு முன்னே இருக்கின்ற கேவல நிலையிலும் அவர் பண்றார். இந்த சகல நிலையிலே இருந்து பரிபோக்கம் பெற்று முத்தி நிலைக்கு சென்ற பின்னும் அங்கேயும் 5 நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே கேவல நிலையிலே 5 நடத்துகிறார், உயிரினுடைய சகல நிலையிலேயும் 5 நடத்துகிறார், உயிர்களை சுத்த நிலையிலே அடைந்த பின்னும் அவர் 5 நடத்துகிறார். கேவல நிலையிலே இருக்கின்ற படானமாக ஆணவ மலைப்பினால் மறைக்கப்பட்டு கேவல நிலையிலே அனாதியாக கிடக்கின்ற அந்த கேவல நிலை செய்கின்ற அந்த 5 சூக்கும் 5, இது சிவமானது தன்னுள் அந்த 5 நிகழ்த்தும். அதற்கு பின்பு அந்த கேவல நிலையிலே இருந்து தனு கரண பூண போகத்தை கொடுத்து இந்த ஆன்மாவை மேலே தூக்கி விடுகின்ற அந்த சகல நிலையிலே அதுக்கு தூல 5, இது மாயிடத்தை நிகழும். அதுதான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்று சொல்லிக் கொடுக்கும். அடுத்து சுத்த நிலை, சுத்த நிலையிலே அடைந்த ஆன்மாக்களுக்கு அந்த சுத்த நிலையை செய்கின்ற அந்த 5 அதிசூக்கும் 5, இது உயிரினம் நிகழும். ஏனெனில் அந்த உயிரினத்தை ஆணவமலமானது தாக்காது, அது இன்பத்தையே தூய்த்துக் கொண்டிருப்பதற்காக அது என்ன செய்து கொண்டிருக்கின்றது, அங்கே இறைவனானவன் அந்த சுத்த நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களிடத்தும் ஒரு 5 ஏற்றுகின்றான். ஆக இந்த 5 என்பது எல்லா உயிரினும் கடைத்தேறுகின்ற வரை நிகழ்கிறது. ஒவ்வொரு ஆன்மாக்களிடத்தும் கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் இந்த 5 நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி 5 நிகழ்த்து கொண்டிருக்கின்ற இதை அவர் இடையிலாமல் செல்கிறார், நடனம் செய்கிறார். அப்படி 5 ஏற்றுகின்ற அந்த வடிவம் தான் நடராஜ பெருமானுடைய அந்த திரு வடிவம். ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கிக் கொண்டு அப்படி 5 செய்வதை உணர்த்துகிறார். இப்படி ஐந்தொழிலை அவர் சரியாக செய்கின்றார் என்பதற்காக அவருக்கு அவர் கால் சலிப்பது இல்லை. ஒற்றை காலிலே அங்கே ஊன்றி ஒரு காலிலே ஊன்றி நடனம் செய்கிறார். பல்லூழி காலமாக ஒரே காலிலே நின்று நடனம் செய்தாலும் அவர் சலிப்பினர். ஆனால் அவருக்கு பதஞ்சலியார் என்று பெயர். இதை குமரகுருகுரு சுவாமிகள் தன்னுடைய நூலிலே இந்த பதஞ்சலியார் என்ற ஒரு அருமையான சொன்னாட்சியை வைத்து காட்டுகிறார். அவர் உயிர்கள் பொருட்டு இடைவிடாது சரியாது பதம் சரியாது அந்த கிருத்தியத்தை செய்கிறார். இந்த உண்மையை உயிர்கள் அறிந்தால் தன் பொருட்டு அந்த பெருமான் எப்படி இந்த கிருத்தியத்தை இடைவிடாது செய்கிறார் என்று அவரது கருணையை நினைந்து அவர் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்படித்தான் ஆனல்வல்லானை தரிசிக்கிறார் ராஜசேகர பாண்டியன். தொழிலாளர் புராணத்தில் வருகிறது. அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு நம்முடைய பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த பின்பு ராஜசேகர பாண்டியன் கண்ணீர் வடிக்கிறார். உடனே அன்பரை நோக்கி ஏன் கண்ணீர் வடிக்கிறார் என கேட்டதற்கு சொன்னார், பெருமானே உயிர்கள் கணிப்பில்லை, நீரோ பண்டு தொட்டே ஆடு கொண்டிருக்கின்றீர், இன்னும் எத்தனையோ உயிர்கள் கதையடைய வேண்டியிருக்கிறது, ஒரே காலை ஊன்றி கொண்டு திருடம் செய்கின்றீரே, உங்களுடைய திருவடி நோகுமே அப்படின்னார். உடனே திருவடி நோகுமே என்று அவர் மனம் வந்தது, சுவாமிக்கு நோகல. உடனே திருவடி நோகுமே என்று மனம் வந்த நம்முடைய ராஜசேகர பாண்டியனது வருத்தம் தீர்வதற்காக தன்னுடைய வலக்காலை உண்டி இடக்காலை தூக்கி அதுவரை ஆடிய பெருமான் இடக்காலை உண்டி வலக்காலை தூக்கி அங்கே நடனத்தை மாற்றினான். இதுதான் கால் மாறி ஆடிய படலம் என்று திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஏன் வந்தது? இறைவன் இடைவிடாது அங்கே கிருத்தியத்தை செய்து கொண்டிருக்கின்றான். நம்பொருட்டு அவன் இடைவிடாது செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையினை நினைந்தால் அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி கடப்பாடு உடையனாக இருத்தல் வேண்டும் என்று இந்த ஆன்மா நிச்சயமாக உணரும். இதைத்தான் இங்கு சொல்லி காட்டுவிட்டார். அதற்கு பின்பு இந்த ஆன்மாவுக்கு நம்முடைய பரம்பொருளானவர் ஐந்துணையை செய்கிறார் என சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இறைவன் செய்கின்ற எச்செயலும் உயிர்கள் மீது இருக்கின்ற கருணையினாலே, அவன் தனக்கென்று எதையுமே செய்வது இல்லை. எனவே இறைவனானவன் தான் ஐந்தொழில்கள் செய்வது உயிர்கள் பொருட்டே, உயிர்கள் பரிபக்கம் அடைதல் பொருட்டே என்பதை ஆறாவது கன்னி முதல் பதிமூன்றாவது கன்னி வரை அழகாக அதை உணர்த்த இருக்கிறார். இப்படி உயிர்கள் பொருட்டு நம்முடைய பெருமானானவர் செய்கின்ற அந்த ஐந்தொழில் தன்னை நினையாது உயிர்கள் நலம் பொருட்டு உயிர்கள் உயிர் கூட வேண்டும் என்பதற்காக அவர் செய்கின்ற அந்த ஐந்தொழிலினை பற்றி, அவரது கருணையை பற்றி, ஆன்மாவினுடைய லாபத்தினருக்கு செய்கின்ற அந்த தருணத்தை பற்றி வருகின்ற கண்ணியிலே சொல்ல இருக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு சிற்றம்பரம்.